కస్తూరి తిలకం లలాటపటలే వక్షస్థలే కౌస్తుభం నాసాగ్రే నవమౌతికం కరతలే వేణు కరే కంకణం సర్వాంగే హరిచందనం సులలితం కండే జ ముక్తావళి కోపస్త్రీ పరివేష్టితో విజయాధే గోపాల సూడామణి గోపాల సూడామణి. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தனோட போக்க எனதாவி இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வது
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமஹ. ஸ்ரீயப்பதியாய் சர்வகல்யாண குணாத்மகனான எம்பெருமான் இந்த புவியிலே பல அவதாரங்களில் தோன்றுகிறார். அப்படி ஒரு அவதாரமாக லீலாகிரகித தேகேன என்று லீலைகளை பிரதானம் செய்து கீதாச்சாரனாக நின்று கொண்டு இந்த புவியினில் இருக்கும் அனைவரையும் ரட்சிக்க எடுத்த ஒரு பரிபூர்ணமான விசேஷமான அவதாரமே கிருஷ்ணாவதாரம். இன்றைய தினம் அடியேனுக்கு பெரியவர்களால் இடப்பட்ட ஆக்னையின்படி அந்த கிருஷ்ணாவதாரத்திலே அவன் சாக்ஷாத் மகாலட்சுமியான ருக்மிணி தேவியை எப்படி விவாகம் செய்து கொண்டான், அந்த சரித்திரம் என்ன, அந்த வைபவங்கள் என்ன என்று இவ்வனைத்தையும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமான் பரவாசுதேவனாக இருந்தாலும் சரி, வியூக விபவ அந்தர்யாமி அல்லது அர்ச்சாமூர்த்தியாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே குணக்கடலாக திகழ்பவர். சதா பஷ்யந்தி சூரயா என்று அனிமிஷர்களும் முக்தாத்மாக்களும் இருக்கும் அந்த நித்திய விபூதியிலே அவனுடைய கல்யாண குணங்கள் அனைத்தும் முழுமையாக பிரயோஜனப்படாது, பிரகாசிக்காது. கருணையை காட்ட ஒரு தீனனோ சம்சார சாகரம் என்று இந்த சாகரத்திலே விழுந்திருப்பவனைத்தானே தூக்கிவிட முடியும். அப்படி க்ஷமா செய்ய ஒரு தப்பு செய்கின்றவன் என்று எம்பெருமானுடைய தயா, கிருபா, க்ஷமா, அனுகம்பா, அனுக்ரோஷா போன்ற கல்யாண குணங்கள் போன்ற வாத்சல்யாதி குணங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவே அவன் இந்த லீலா விபூதியிலே அவதாரம் செய்கிறான். அசுரர்களையெல்லாம் நிரசனம் செய்ய வேண்டும் என்பது ஒரு அற்ப காரணமே. அடியார்கள் அனைவரும் அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதே அவனுடைய பிரதான காரணம். அதற்காகத்தான் அவதாரம் செய்கிறான். அப்படி எம்பெருமான் அவதரிக்கும் சமயங்களிலே எல்லாம் மகாலட்சுமியும் அவனுடனே அவதரிக்கிறாள். தாயார் எதற்காக வர வேண்டும் என்றால், எம்பெருமான் இப்படி வரும்பொழுதெல்லாம் சற்று கோபத்துடன் இருப்பானாம். அந்த கோபத்தை எல்லாம் சாந்தப்படுத்தி அவனுடைய கல்யாண குணங்கள் அனைத்தையும் முழுமையாக வெளிக்காட்டுவதற்காகவே தாயார் அவதரிக்கிறாள். நமக்காக அன்றோ என்று அவதரித்தாள் என்று நமக்காகத்தான் அவதாரம் செய்கிறாள். அப்படி தாய் இறங்காவிடில் நமது உயிர்தான் வாழ்ந்து விடுமோ? விஷ்ணு புராணத்திலே கூறுவது போல, நித்ய வேஷா ஜகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ அணபாயினி. அணபாயினி பிரிவே இல்லாதவள், நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டி, தேவத்வே தேவ தேஹேயம். எம்பெருமான் தேவனாக பிறந்தால் இவள் தேவியாக பிறக்கிறாள். மனுஷ்யத்வே ச மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி. மானுடப் பிறவியிலே அவன் ராமனாக அவதரித்த பொழுது இவள் சீதையாக பிறந்தாள். கிருஷ்ணாவதாரத்திலே மகாலட்சுமி தான் ருக்மிணியாக அவதாரம் செய்கிறாள். எம்பெருமான் ஒரு சூரியன் என்றால் அதிலிருந்து கிளம்பும் ஒளிதான் பிராட்டி. அப்படிதானே நமது சம்பிரதாயத்திலே ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று திருவே மாலா மாலே திருவா என்று பிரிக்க முடியாத அளவுக்கு திருமால் திருமால் என்றுதானே சேவிக்கிறோம். ஆழ்வார்களும் அப்படித்தானே பாசுரமிடுகிறார்கள். அப்படி பிரிவே இல்லாத இவர்களுக்கு எதற்கு ஒரு திருக்கல்யாணம் என்று கேள்வி வரும். அதுவும் ஜீவாத்மாக்களான நமக்காகத்தான். அந்த ஜெகன் மாதாவும் ஜெகத் பிதாவும் இப்படி பிறந்து வளர்ந்து ஒரு திருக்கல்யாணம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கையை நடத்தி காட்ட, அதை பார்த்து அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வனைத்துமே, இந்த உற்சவங்கள் அனைத்துமே. அப்படி எம்பெருமான் கண்ணனாக ருக்மிணியை கல்யாணம் செய்த இந்த சரித்திரங்கள் அனைத்தையுமே நாம் பாகவதத்திலே காணலாம். பாகவதம் பிறந்த கதை நாம் அனைவரும் அறிந்ததே. பரீட்சித் மகாராஜாவுக்கு இன்னும் 7 நாட்களில் உயிர் பிரிய போகின்றது என்ற தருணம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒரு உண்மையான பக்தன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார் பரீட்சித். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ என்று அந்த 7 நாட்களுமே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய லீலைகள், அவனுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்தவர் சுகரிஷியை பிரார்த்திக்க அவர் அவருக்கு சொன்ன அந்த உத்தமமான விஷயங்கள், ஆத்ம விஷயங்கள், லீலைகள் இவ்வனைத்தும் தான் பாகவதமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய உச்சிதமான கிரந்தம். அந்த பாகவதத்திலே தசமஸ்கந்தம் முழுவதுமாக எம்பெருமான் கண்ணனுடைய லீலைகள் தான். இதுவரையிலே சுகர் பரீட்சித்திற்கு கண்ணன் பிறந்தது வளர்ந்தது, மதுராபுரிக்கு சென்றது, மதுராபுரியில் சென்று கம்சனை வதம் செய்தது, பின்று சாந்திபினி ஆசிரமத்திற்கு சென்றது, அதன் பிறகு மீண்டும் மதுராபுரிக்கு வந்து ஜராசந்தன் மற்றும் காலயவனன் போன்ற அசுரர்களின் படையெடுப்பை தவிர்த்து துவாரகைக்கு சென்று துவாரகையை நிர்மாணம் செய்தது வரை கூறியிருந்தார். எதையும் சுருக்க சொல்லி பழகிய சுகர் ஒரு வரியிலே சொன்னார்,
பகவான் அபி கோவிந்த உபயேமே குருத்வஹ வைதர்பீம் பீஷ்ம கசுதாம் ஸ்ரீயோ மாதரம் ஸ்வயம்வரே.
ஒரு வரியில முடிச்சார் சுக. இந்த கோவிந்தன் என்கின்ற கண்ணன் விதர்ப தேசத்தின் ராஜகுமாரி மிகவும் அழகான அந்த ருக்மிணியை கல்யாணம் செய்து கொண்டான்னு ஒரு வரியில முடிச்சார் சுகர். இதெல்லாம் கேட்டுருந்த பரீட்சித்து உடனே கேட்கிறார்,
பிரம்மன் கிருஷ்ண கதா புண்ணியா.
பிரம்மன் கிருஷ்ணனோட கதைகள்லாம் எப்ப ஏற்பட்டது அவ்வளவு புண்ணியத்தை தரக்கூடியது?
மாத்வீர் லோகமலாபஹ,
காதுக்கு இனிமை. இந்த லோகத்துல ஏதானு ஒண்ணு மனசுக்கும் காதுக்கும் இனிமைனா அது கண்ணனுடைய கதைகள் தானே. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஒத்தத்திரோடைய ஒரு ஒரு பாபத்தையும் அழிக்கக்கூடிய அந்த சக்தி படைத்தது அவனுடைய சரித்திரம். அப்பேற்பட்ட அந்த சரித்திரத்தை
கோனு திருப்தேத சுன்வானஹ,
திருப்தி அடைஞ்சிடுதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு தடவை கேட்டா அவனுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு அசங்கேய, கணக்கிலே இட முடியாத அளவுக்கு கல்யாண குணங்கள். சரி, ஒரு கல்யாண குணத்தையான அனுபவிச்சிடலான்னா அதுவும் நிரவதிக்க அள்ளள்ள குறையாத ஒரு கல்யாண குணம், அவ்வளவு ஆழமானது அது. ஒன்னொன்னும் அதிசயம், ஒன்னொன்னும் அற்புதம். அப்படி இருக்க திருப்தி அடைஞ்சிட முடியுமா?
கோனு திருப்தேத சுன்வானஹ்ருதஜ்ஞோ,
கேட்கும் போதெல்லாம் நித்யநூதனா, இதோ அன்னைக்கு நடந்து அன்னைக்கு கேட்கிறா போல புதுசா இருக்கு. அப்படி ஒரு புத்துணர்ச்சியை தருது. நேத்திக்கு கோவர்தன மலை கதை கேட்டா ஏதோ நேத்திக்கு நடந்து இன்னைக்கு கேட்டு இன்னைக்கு திருப்பி கேட்கும் போது புதுசா இருக்கு. அதனால இந்த கதைகள் எல்லாம் ருக்மிணி கையை எப்படி பிடிச்சாங்கிறத எல்லாத்தையும் விவரமா முழுசா சொல்லுங்கன்னு பிரார்த்திக்கிறார் பரீட்சித்து. அமித தேஜசாமே கண்ணனுடையது. அவனுடைய வீரம் என்ன, தீரம் என்ன, பராக்கிரமம் என்ன, எல்லாரையும் எப்படி ஜெயிச்சான், ராட்சச விதானேன ராட்சச விதிமுறைப்படி அந்த கல்யாணம் நடந்ததாமே, அது எல்லா விவரத்தையும் சொல்லுங்கன்னு பிரார்த்திக்க இப்படி ஒரு சிஷ்யனுக்காக காத்திருந்த சுகர் உடனே சொல்ல தொடங்கினார்.
விதர்ப தேசம், விதர்ப தேசம் ஒரு தேசம், அந்த தேசத்துல பீஷ்மக்கண்ணோர் அரசன். அந்த அரசனுக்கு 5 பிள்ளைகள். ஆனா அது முக்கியமல்ல, இந்த 5 பிள்ளைகளும் முக்கியமல்ல, இது எல்லாத்துக்கும் மேல ருக்மிணி, ருக்மிணின்னு ஒரு பெண் பிள்ளை.
எப்பேற்பட்ட பெண் பிள்ளைனாக்க உயர்ந்த குணங்கள், அதி லட்சணம், நல்ல சீலம். அப்படிப்பட்ட அந்த பெண் பிள்ளை எப்படி வளர்க்கப்பட்டானா, சதாசர்வ காலமும் சத்சங்கத்திலேயே வளர்க்கப்பட்டான். அந்த காலத்திலேயே உபன்யாசகர்கள் எல்லாம் தேசம் விட்டு தேசம் போய் கதை பண்ணுவா. அந்த கதையெல்லாம் கேட்டு அப்படியே அவளுக்கு மனசுல எப்ப பாரு எம்பெருமானுடைய சிந்தனைகள் தான். அப்படி வளர்ந்தா அந்த ருக்மிணி. இப்படி அந்த வந்த ஒரு பிராமணர் என்ன சொன்னாராம், சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூப வீர்ய குண ஸ்ரீய கிரஹாகதைஹி கீயமானஸ்தம் மேனே சத்ருஷம் பதியும். அம்மா ருக்மிணி, உனக்கு தெரியுமா துவாரகா, துவாரகான்னு ஒரு தேசம், முகுந்தன் கண்ணன்னு அங்க ஒரு அரசன், அவனுடைய ரூபம் என்ன, வீரியம் என்ன, குணம் என்ன, அவன் சௌலபியம் என்ன, அவன் நடையழக என்ன, உடையழக என்னன்னு கண்ணனை பத்தியே சொல்ல 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 சொல்ல, தம் மேனே சதுர்ஷம் பத்தியம், ஒரு நல்ல கணவன்னா அவன்தான் உனக்குன்னு சொல்ல, ருக்மிணி மனசுக்குள்ள அப்படி கண்ணன் ஆழமா புகுந்துட்டான். இனிமே கணவனா வருச்சுண்டா அது கண்ணனைத்தான்னு முடிவு பண்ணிட்டா ருக்மிணி. இதே உபன்யாசகர்கள்லாம் துவாரகைக்கு சென்று கண்ணனிடத்தை அங்க சொல்வார்கள், கண்ணா உனக்கு தெரியுமா இந்த விதர்ப தேசம் இருக்கே, இன்றைய நாக்பூரம், இந்த விதர்ப தேசத்துல ருக்மிணி ருக்மிணின்னு ஒரு பெண் பிள்ளை இருக்கா, எப்பேற்பட்டவள் தெரியுமா, அவ புத்தி என்ன, லட்சணம் என்ன, உதாரத்தன்மை என்ன, அழகு, நல்ல சீலம், நல்ல குணங்கள், உனக்கு பொருத்தமான மனைவி, உனக்கு பொருத்தமான மனைவினா அது அவத்தான் சொல்ல, கண்ணனுக்கும் ருக்மிணி மேல காது. இதெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு, ஊர் ஜனங்கள் எல்லாரும் கூட கண்ணனுக்கும் ருக்மிணி தான் சரின்னு முடிவு பண்ணிருக்கிற அந்த தருணத்துல, ருக்மிணிக்கு மூத்த அண்ணன் ருக்மி ருக்மின்னு ஒரு அண்ணன், அவன் எப்படின்னாக்க சுத்தமான பிரதிகூலன், ஒரு விமுகன், அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் கூட அதே மாதிரி விமுகர்கள் தான். ருக்மியோட மிகச்சிறந்த நண்பன் யாருனாக்க சிசுபாலன். இந்த சிசுபாலன்கிறவன் கண்ணனுடைய இன்னொரு அத்தப்பிள்ள, எப்படி கண்ணுடைய தகப்பரான வசுதேவருக்கு பிருதா என்கின்ற குந்தி, அதன் வழியாக அர்ஜுனனோ, அதே போல ஸ்ருதகீர்த்தின்னு இன்னொரு அத்தை, அந்த அத்தை சேத்தி வழிவந்த ராஜனான தமகோஷனை கல்யாணம் பண்ணிட்டு அவர்களுக்கு பிறந்தவன் தான் இந்த சிசுபாலன். இந்த சிசுபாலனும் சுத்தமான விமுக்கன், கண்ணனை கண்டாலே துவேஷம். இப்படி இருக்க இந்த ருக்மி வந்து சிசுபாலனைத்தான் ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். மாப்பிள்ள பேரை கோபாலன்ல இருந்து சிசுபாலன்னு மாத்திட்டான் ருக்மியோட மனசுல. இது அவளால தாங்க முடியல, இவ்வளவு காதல் அவளுக்கு, கண்ணனைத்தானே அடையணும்னு முடிவு பண்ணிருந்தா, இப்படி ருக்மி பேச அத ஜனங்களாலேயும் எதிர்த்து பேச முடியல, பீஷ்மக்கராலேயும் ஒன்னும் சொல்ல முடியல, அதனால இந்த கல்யாணம் முடிவாகிற தருணம் வந்துடுத்து. இதெல்லாம் கேட்டு கேட்டு ட்ரிஷம் துர்மனான்னு அவ்வளவு கவலை கொண்டா ருக்மிணி, கண்ணில் அப்படியே தாளறத கண்ணீரா வழியறது கண்ணில இருந்து, அந்த பிரிவாற்றாமை தாங்க முடியல. ஆண்டாள் என்ன பண்ணா, இதே பிரிவாற்றாமை இருந்த பொழுது என் ஆவி தங்கும் என்று உரையிறேன்னு இந்த தன்னுடைய உயிர் தரிக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சா, சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்காள் வேங்கடத்து செங்கட்மால் சேவடி கீழ் அடிவீழ்ச்சி விண்ணப்பம்னு அன்னைக்கு அந்த மேகத்தை தூது விட்டா தன்னோட உயிர் தரிப்பதற்காக. இங்கேயும் ருக்மிணி யோசிச்சு பாக்குறா, யோசிச்சு யோசிச்சு பாக்குறா யார தூது அனுப்பலாம்னு. அதற்கு பரகால நாயகியின் தாயாராக திருமங்கை ஆழ்வார் சொன்ன பாசுரம் தான் ஞாபகம் வருது, அதைத்தான் ருக்மிணி இங்க செய்யறா.
முற்றத்து நின்றிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் பாணனார் திண்ணம் இரு கையினிவள் நானுமோ நன்று நன்று நரையூரர்க்கே
பாணனார் திண்ணம் இருக்க இனியவள் நானுமோன்னு அந்த பாணனார் தான் ஞாபகம் வந்தது. இந்த உபதேசத்துக்கு இவளுக்கு வந்து உபதேசம் பண்ணாரே அந்த பிராமணர், அவரையே கூட்டா, ஒரு விருத்த பிராமணரை கூட்டா, அவர் தான் இங்கே மிகவும் உத்தமமானவர். ஏன்னா ஹனுமன் எப்படி அன்னைக்கு ராமனையும் சீதையும் சேர்த்து வச்சாலோ, இந்த பிராமணர் அதை செய்ய இருக்க அவ்வளவு பெரிய கைங்கரியம், ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வச்சு அந்த கடகமா ஒரு பாலமா இருக்க போறாரு இந்த பிராமணர். அந்த பிராமணர் விருத்த பிராமணரை கூட்டா கூட்டு மனசு தாழ முடியாத ஒரு கடிதம் எழுதினான். ருக்மிணி சந்தேஷம்னு அவ்வளவு விசேஷமாக பாகவதத்துல 7 ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகத்து அந்த கடிதத்தெல்லாம் எழுதினான். எழுதி பிராமணர்கிட்ட கொடுத்து இந்த துவாரகைக்கு சென்று என்னுடைய அரசனான அந்த கண்ணனுக்கு இதை கொடுத்துடுங்கன்னு பிரார்த்திச்சுட்டா ருக்மிணி. அந்த பிராமணரும் உடனே கிளம்பினர். தன்னுடைய தேவியோட ஆக்னியா அவருக்கு புரியும் இந்த மனசு, ருக்மிணிக்கு கண்ணன் தான் எல்லாருக்கும் புரியறது, அதனால உடனே கிளம்பினார் அவர். கடகடகடகடன் கிளம்பி போனார், துவாரகையை சென்றடைஞ்சார். துவாரகைக்கு போனா கண்ணன் அப்படி வரவேற்றானா அந்த பிராமணர். தேவர்கள் கண்ணனை எப்படி உபசரிப்பாளோ அப்படி இந்த பிராமணனை கண்ணன் உபசரிக்கிறார், குசலம் விசாரிக்கிறார், அரசன் எல்லாம் நன்னா பண்றானான்னு அவ்வளவும் விசாரிச்சவர் கேட்கிறார், யதகாத்வம் ஆகத்தா, எதுக்காக இங்க வந்தீங்கோ, இந்த தாண்ட முடியாத கடலை தாண்டி நான் ஒரு தீவமிச்சு இங்க வந்து ஆண்டுன்னு இருக்கேன், இதெல்லாம் தாண்டி இவ்வளவு சிரமப்பட்டு எதற்காக வந்தீங்கோன்னு அந்த பிராமணரை கேட்கிறார். அகுஹ்யம் ப்ரூஹி, ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் என்னிடத்த சொல்லுங்கோன்னு அந்த பிராமணர் கேட்கிறார். இதுதான் ஒரு பாகவதனுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம். ஒளிவு மறைவுன்னு ஒண்ணுமே கிடையாது, நான் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் அந்த எம்பெருமானுக்கு தெரியும். அதனால அகுஹ்யம் ப்ரூஹின்னு கேட்க, கிம் காரியம் கரவாவமே, உங்களுக்கு நான் என்ன காரியம் செஞ்சு தரணும் சொல்லுங்க, உடனே செய்யறேன் அப்படிங்கிறான் கண்ணன். இந்த பிராமணர் நினைச்சுண்டார், அப்பா கண்ணா, இந்த தடவை நான் என் காரியமா வரல, உன் காரியமா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னார். என்னுடைய தேவி இருக்காளே, விதர்ப தேசத்து ராணியான அந்த ருக்மிணி, அவளுக்கு அவனுடைய அண்ணன் அந்த ருக்மி இருக்கானே, துவேஷத்தினால சிசுபாலனோட கல்யாணம் முடிவு பண்ணிட்டான். அவன் மனசு பூரா நீதான், மனசு தாழ முடியாத இந்த கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்கா, நான் உன் காரியமா தான் வந்திருக்கேன், இதை உடனே கவனின்னு அந்த பிராமணரை சொல்றார். ருக்மிணி சந்தேஷத்தை கண்ணன் வாங்கினான், படிக்க தொடங்குறான். முதல்லயே ஆரம்பிக்கிறா, விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல கூட இல்லாத ஒரு அற்புதமான இந்த ஒரு நாமத்தை கொடுக்கறா அவ கண்ணனுக்கு. சுந்தரா, எந்த சுந்தரன்னாக்க புவன சுந்தரா, இந்த உலகத்துக்கே அழகு, இந்த உலகமே அவனால் அழகு அப்படின்னு. புவன சுந்தரா ஹே அச்சுதா நிருசிம்மா, புவன சுந்தரா அச்சுதா நிருசிம்மா, புவன சுந்தரா அச்சுதா நிருசிம்மா, தே குண ரூபம் குலம் சீலம் வித்யாவயோ திரவிணம் தாமபி ஸ்ருத்வா மே சித்தம் அபத்ரபம் த்வயி ஆவிஷதி. புவன சுந்தரா, இந்த லோகத்திலே அழகானவனே கண்ணா, ஏ நிருசிம்மா, உன்னுடைய கல்யாண குணங்கள் எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள்னா, அங்கதாபம் ஹரதஹா, ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம்னு இந்த எல்லா தாபத்தையுமே அழிக்கக்கூடியதான அந்த கல்யாண குணங்கள் என்ன, உன்னுடைய ரூபம் பார்க்கிறவாளுக்கெல்லாம் புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியதான அந்த ரூபம், உன்னுடைய குலம், உன்னுடைய வித்யா, உன்னுடைய வயசு, அந்த யவ்வனமான வயசு, இதெல்லாம் கேட்டு கேட்டு ஸ்ருத்வா, இதெல்லாத்தையும் கேட்டு 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 என் மனசு முழுவதுமா லஜ்ஜையிழந்து உன்னிடத்துல ஆசை கொண்டுடுத்து. கணவனா வரிச்சா இனி நீதான் நான் முடிவு பண்ணிட்டேன் கண்ணா, என்னை வந்து உன் மனைவியாக செய்துருள மாட்டாயா பிரபோ, இங்கு வந்து தாங்கள் என்னை மனைவியாக செய்துருள வேண்டும்னு முதல்ல எழுதுறா, முதல் ஸ்லோகத்திலேயே எழுதுறா. எழுதிட்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றா, நான் எப்பேற்பட்டவள், யாருக்கு போகிய வஸ்து நானு, உனக்கு போகிய வஸ்து, உனக்கு அன்னமாக இருக்கக்கூடியவள், அப்படி இருக்கிற என்ன போய் இந்த சிசுபாலன் எடுத்துன்னு போலாமா, இதத்தான் சீதா பிராட்டி ராவணனிடத்தே கேட்கிறாள். அனன்யா ராகவேன அகம் யத் அந்தரம், உனக்கும் ராமனுக்கும் என்ன ஏற்றத்தாழ்வு, அதாவது இந்த கழுகுக்கும் காக்கைக்கும் என்ன ஏற்றத்தாழ்வோ, மயிலுக்கும் நீர்ப்பறவைக்கும் என்ன ஏற்றத்தாழ்வோ, எத் அந்தரம் சிங்கம் ஷிகாலயோகோ வனே, ராமன் காட்டுல ஒரு சிங்கம்னா ராவணா மூர்க்கனே, நீ அந்த காட்டுல ஒரு நரி, உனக்கும் அவனுக்கும் என்ன ஏற்றத்தாழ்வு, அப்படித்தான் இங்கேயும் அதே ருக்மிணி சொல்றா. மிருகாபதேகே பலிம் கோமாயுகுமா, யாதவ சிங்கமான உனக்கு பலியாக இருக்க போற என்ன போய் இந்த நரி போல இருக்கிற சிசுபாலன் எடுத்துன்னு போலாமா கண்ணா, அவன் என்னை தீண்டவே கூடாது, அதுக்குள்ள வந்து என்ன காப்பாத்திடுன்னு வேண்டரா. அந்த கடிதத்துல இன்னும் எழுதிண்டே போறா, நான் ஒருவேளை அனுஷ்டானம் தேவ பூஜை பிராமண பூஜை குரு பூஜை பகவான் பரேஷகான மகாவிஷ்ணுவான அந்த பரமாத்மாவுக்கு செய்யற ஆராதனைகள் இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சிருந்தேனா கண்ணா, உடனே வந்து என்னை விவாகம் செஞ்சுரு, ராட்சச விதிமுறைப்படி என்னை வந்து, ராட்சச விதிமுறைங்கிறது தாய் தகப்பனுடைய சம்பந்தம் இல்லாத, அவளுடைய அனுமதி இல்லாத, பெண்ணுக்கு பிள்ளைய பிடிச்சு பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனா ராட்சச விதிமுறைப்படி நடக்கக்கூடிய கல்யாணம், அப்படி என்னை அழைச்சிட்டு போயிடுன்னு கேக்குறான். இவ ராஜகுமாரி ஆயிடுறே, பக்தியில ஒரு சாமர்த்தியம் வேணுமே, அதனால திட்டம் போட்டு தரா, இந்த விவாக நாளைக்கு நடக்கும் போது வந்துடும், விதர்ப தேசத்துக்குள்ள ரகசியமா வந்துடும், இந்த சிசுபாலன் மகத நாட்டு அரசனான ஜராசந்தன் எல்லாம் பெரிய சைன்யத்தை வச்சுன்னு நின்னுருப்பா, அதெல்லாம் கலங்க செஞ்சு உன்னுடைய வீரத்தை காட்டி என்னை அழைச்சின்னு போயிடும் அப்படிங்கிறா. சரி, ஒருவேளை அப்படி பந்துக்கள் எல்லாம் என்னோட பந்துக்கள் எல்லாரையும் அழிக்காம அந்த புறத்துல இருந்தே நீ என்ன கூட்டின் போனோம்னு நினைச்சேன்னா அதுக்கும் ஒரு உபாயம் சொல்லித்தரேங்கிறா. ருக்மிணியே உபாயத்தையும் எழுதி அனுப்புறா. என்ன உபாயம்னாக்க, எங்காத்து குலவழக்கப்படி கல்யாண நாளைக்கு முதல் நாள் குலதெய்வ பூஜான்னு கிளம்பி தேவி பூஜை செய்ய போவேன். அந்த தேவி பூஜைங்கிறது இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போய் ஒரு கிராமப்புறமா இருக்கு, அந்த இடத்துல போய் தேவி பூஜை பண்ணணும். அப்படி நான் கிளம்பி போயின்னு இருக்கிறச்சே நீ என்ன வந்து சுவீகரிச்சுண்டு போயிடு கண்ணா அப்படிங்கிறா. அரே அம்புஜாக்ஷா, இந்த சிவன் பிரம்மன் எல்லா தேவர்களும் யாரோட தாமர மலர் அடி அந்த பாதத்துல இருக்க அந்த தூசிலேயே நீராடி அவளோட அஜ்ஞானத்தை போக்கிக்க நினைக்கிறாளோ, அப்பேற்பட்ட அம்புஜாக்ஷா, அப்பேற்பட்ட பரம்பொருளே, என்னுடைய கவலைகள் என்னுடைய திட்டமெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன், இது எல்லாத்தையும் கேட்டுட்டும் ஒருவேளை கண்ணா நீ
வரலன்னா
அம்புஜாக்ஷா, ஒருவேளை நீ வந்து அந்த பிரசாதத்தை எனக்கு தரலேனாங்கிற. என்ன பிரசாதம் இங்கன்னா, ஆண்டாள் பாசனம் விடுவது போல எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பிரசாதம். நான் உன்னுடையவள், எவ்வளவு ஜென்மமானாலும் நான் உன்னத்தான் அடையணும், அந்த பிரசாதத்தை நீ ஒருவேளை எனக்கு தரலேனாங்கிற. இந்த உந்தன்னோடுங்கிற வாக்கியத்துல தானே வால்மீகி ராமாயணத்தோட சாராம்சமே அடங்கி இருக்கு. சக்கரதேவ பிரபன்னாய தவ அஸ்மீதி யாச்சதே அபயம் ததாமி ஏதத் விரதம் மமன்னா ராமபிரான். தவ அஸ்மின்னு எந்த நிமிஷத்துல நான் உன்னுடையவள், நான் உன்னோடது அப்படின்னு சொன்னோமோ அந்த நிமிஷத்துல அவன் எடுத்துன்றான் அவன் பொறுப்பு. அதே தான் இங்க ருக்மிணி சொல்றா, ஆத்மாச்ச அர்ப்பிதா, என்னுடைய ஆத்மா தேகம் எல்லாத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன், இனி நீதான் வந்து ரட்சிக்கணும், நீதான் என்ன காப்பாத்தணும்ங்கிற. இந்த நேரத்துல இந்த ஜீவாத்மா இப்படி அவன்தான் கதின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது அவன் வரலைன்னா என்ன ஆகும்? யார் உன்னால் அல்லால் யாவராலும் முன்னும் குறை வேண்டேன்னு ஆழ்வார் சொல்வது போல சுவாமித்வம் இருக்கக்கூடியவன் அவன் வந்து ரக்ஷணம் பண்ணலனா இனி யார் யாரை நம்பி என்ன பிரயோஜனம்? இந்த நேரத்துக்கு தான் வந்தா ருக்மிணி நினைச்சு பார்த்தா, கண்ணா நீ வரலன்னாக்க ஜஹ்யாமசூன் வ்ரத க்ரேஷான் விரதங்கள் இருப்பேன், அநேக விரதங்கள் இருப்பேன், அவ்வளவு விரதங்கள் இருந்தும் என் உயிரை மாச்சின்றுவேங்கிறா. ஏதோ இந்த ஜென்மத்துல பண்ணுவேன்னு நினைக்காத கண்ணா, உன்னை அடையிற வரைக்குமே சத ஜென்மபிஹி ஸ்யாத், அநேக ஜென்மமானாலும் அதைத்தான் செய்வேன், ஆனா உன்னைத்தான் அடைவேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அந்த கடிதத்தை எழுதினா. நீ உன் பொறுப்பு, நீ என்ன பண்ணுறையோ பண்ணுப்பான்னு எழுதி முடிச்சிருந்தான். கண்ணன் இதை படிக்கிறான், மனசு அப்படியே கனமா இருக்கு, கனத்தா படிக்கிறான். படிச்சுட்டு சுக்கர் சொல்றார், பிரஹசன்னு இதம் அப்ரவீதன், பிராமணர் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னானான் கண்ணன். என்னன்னாக்க சொல்றார், இங்க பாருப்பா, நானும் ருக்மிணி கிட்ட என் மனசை செலுத்திட்டேன், அவளை நினைச்சு தூக்கம் இல்ல, அவ்வளவு தாபம் இருக்கு என் மனசுலயும், அப்படி இருக்கிறச்சே அவளுக்கு ஒரு கடிதம் எழுதலான்னு எடுத்தா கை நடுங்கிறது கீழே விழுந்துடுறேன், அப்படி இருக்கிறச்சே உன்னுடைய தேவியான ருக்மிணிக்கு எவ்வளவு மனதிடும். ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய அந்த தாபங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அது உன் மூலமா கொடுத்து நினைச்சிருக்காளே, திட்டத்தை வேற போட்டு நினைச்சிருக்காளே, எவ்வளவு மனதிடம் நினைச்சுட்டு அப்படி கொஞ்சம் சிரிச்சானாம். இதே மனதிடத்தை தான் சீதா பிராட்டியா இருக்கும் பொழுதும் அவ காமிச்சாங்கிறார். எப்படின்னா, சீதையா இருக்கும் பொழுது ஹனுமன் தூது போன பொழுது என்ன சொல்லி அனுப்பிச்சா, ஊர்த்வான மாசான ஜீவிஷியே ஒரு மாசம் காத்துட்டு இருப்பேன், அதுக்குள்ள ராமபிரான் வந்து என்ன காப்பாத்தணும்னு சொன்னா. ஆனா அதே ஹனுமனிடத்து நான் என்ன சொல்லி அனுப்பிச்சேன், தாம் வினா அசிதே க்ஷண நான் ஜீவேயம் க்ஷணம் அப்பி, ஒரு க்ஷணம் சீதா பிராட்டியை பிரிஞ்சினால இருக்க முடியாதுன்னு சொல்லி நினைச்சேன் இல்லையோ, அப்ப என்னுடைய பிரேமையை பார்த்தையா, அவளுடைய மனதிடத்தை பார்த்தியான்னு. அப்போ இங்க என்ன, பெருமாளுக்கு பிரேம ஜாஸ்தியானாக்க அது அப்படி இல்லையா, ஒருவரோட பெருமையை உயர 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 பிரிவு தாங்க முடியாது. சீதா பிராட்டி பிராட்டிக்கு அவ்வளவு பெருமை பெருந்தெய்வம் ஆயிட்டையாவோ, ஆக அவருக்கு அவ்வளவு பெருமை ஜாஸ்தி, உமக்கு அதை விட கொஞ்சம் கம்மிதான்னு சொல்வது போல பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. ஆனா உண்மையில் என்னன்னாக்க, இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை நினைச்சு உருகிறது தான் அதிகம். இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான்னு ஆழ்வார் சொல்வது போல, அவன் ஏதோ நினைச்சு அவனுடைய நிர்கேத்துவ கிருப்பையினால அவனை நாம நினைச்சுக்கும்படி இந்த ஜென்மத்துல பண்ணியிருக்கான். ஏதோ நான் இவ்வளவு பக்தி பண்றேன் அவன் வரலையேன்னு நினைக்கிறதெல்லாம் சரியில்லை. ஏன்னா அநாதி காலமாக நம்மளை அடையணும்னு முயற்சி பண்ணுறது அந்த எம்பெருமான் தான். அப்படித்தான் அவனுடைய பிரேமை, அவ்வளவு அவனுடைய கிருப்பை. அப்படி இருக்கிறவன் இங்க ருக்மிணியை காப்பாத்தாம விடுவானா? உடனே சொன்னார், இதோ கிளம்புறேன் வா அப்படின்னு கிளம்பினார். ஹே தாருக்கான்னு தாருக்கான்னு ஒரு தேரோட்டி அவனை கூட்டார். உடனே பிராமணரையும் தூக்கி போட்டுண்டார். அரணிக்கட்டையிலிருந்து அக்னி சிகையை எடுப்பது போல ருக்மிணியை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார்னா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டார். மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேன்னு அப்படி நெட்டி முறிச்சுண்டு கிளம்பினானாம் கண்ணன். சரி, கண்ணன் இப்படி கிளம்புறார், யாதவ சிங்கம் இந்த சண்டமிடுக்கோட போய் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டா ருக்மிணி பயந்துட மாட்டாளான்னா, அதுக்குதான் ஆண்டாளுடைய பாசுரம் அவ்வளவு அழகாக இவ்வளவு நேரமா போதருமா போலேங்கிற வரைக்கும் அவன் சண்டமிடுக்க காட்டினவ அடுத்த வரியில சொல்றா, நீ பூவை பூவண்ணா. உடனே அவனுடைய மார்த்துவத்தையும் மேன்மையும் அந்த ஆதரவு அந்த அழகையும் சொல்லுவது போல அப்படி மாலையிடுற நேரத்துல பூ மாதிரி ஆயிடுவானாம் கண்ணன். அப்படி இருக்க அந்த கண்ணன் கிளம்பினார். ஜல் ஜல் ஜல்னு ஏக்க ராத்திரேனு ஒரு இரவுலையே போய் சேர்ந்துட்டார் விதர்ப தேசத்துக்கு. விதர்ப தேசத்துக்கு போனா அங்க சூழ்நிலையே வேற. எல்லாம் கல்யாண ஏற்பாடு ஜோரா நடந்துட்டு இருக்கு. தோரணங்கள் என்ன, வர்ண கொடிகள் என்னன்னு பீஷ்மக்கர் பெண்ணை தயார் செய்யறதுக்காக எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா சேத்தியரசரான தமகோஷர் தன்னுடைய பையனான சிசுபாலனை எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காரு. புது வஸ்திரம் என்ன, விலை உயர்ந்த ஆபரணங்கள் என்னன்னு ஒரு பக்கம் தானங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வேதகோஷங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பாட்டு சங்கீதம்னு அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருக்கிறச்சே மாப்பிள்ளை இழப்பு தொடங்குறது. மாப்பிள்ளை இழப்புக்கு இந்த சிசுபாலன் அழைச்சிட்டு வரணும். சிசுபாலனுக்கு இதெல்லாம் முடிவானா கூட ஒரு உள்ளூர ஒரு பயம், இங்கேயான கண்ணன் வந்துடுவானோ ருக்மிணி அழைச்சின்னு போயிடுவானோன்னு உள்ளூர ஒரு பயம். அதனால அவனுக்கு அவனுடைய சகாக்கள் எல்லாம் வந்திருக்கா. அவெல்லாம் என்ன என்ன முடிவு பண்ணி வந்திருக்கானா, அவருக்கு எப்படியாவது சிசுபாலனுக்கு ருக்மிணிய கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு. யாரெல்லாம் அந்த மாதிரி வந்தவான்னா, சால்வன், ஜராசந்தன், தந்தபக்தன், விதூரதன், பவுண்டர காத்தியான இவ்வளவு அரசர்களும் அவளோட பெரிய பெரிய சைன்யங்கள் எல்லாம் கூட்டிட்டு வரா. இதோட அந்த மாப்பிள்ளை அழைப்பு நடந்துட்டு இருக்கு. இதே நேரத்துல துவாரகையில பலராமருக்கு தெரிய வருது கண்ணன் கிளம்பி போயிட்டான் தனியான்னுட்டு. உடனே அவரும் ஒரு சைன்யத்தை கூட்டிட்டு துவாரகையில இருந்து கிளம்புறாரு விதர்ப தேசத்துக்கு வரதுக்கு. மாப்பிள்ளை அழைப்பு நடந்து பீஷ்மக்கர் அப்படி வரவேற்கிறார். இது நடந்துட்டு இருக்கிறச்சே ருக்மிணி மட்டும் அந்த புறத்துல தனியா உட்காந்துருக்கா. அவன் மனசெல்லாம் ஒன்னும் கவலை. கண்ணனும் வரல, தூதுனச்சு விட்டோமே, அந்த பிராமணனும் வரலையே, என்ன ஆச்சோ? இன்னும் ஒரே ஒரு ராத்திரி தானே இருக்கு, நாளைக்கு விடுஞ்சா கல்யாணமே. சரி, ஒருவேளை என் இடத்துலதான் ஏதோ தோஷம் இருக்கு போல, துர் அதிர்ஷ்டசாலி ஆயிட்டேன் நானு அப்படின்னு கண்ணில் திவளையா கண்ணீர் பொங்குறது. சிந்தை இழந்து அப்படி உட்காந்துட்டு இருக்கா. அந்த உட்காந்த நேரத்துல பூங்கொல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும்னு அப்படி கண்ணனுடைய பாஞ்சஜன்ய ஒலி காதல உள்ளது. உடனே உயிர் பிறந்தது. இத்தனை நேரமா ஒரு ஜடம் போல இருந்த ருக்மிணிக்கு அந்த க்ஷணத்துல உயிர் வந்தது. அப்படி திடுக்கிட்டு எழுந்துண்டா. எழுந்த நேரத்துல அதே நேரத்துல கண்ணன் அந்த பிராமண சிரேஷ்டரை அனுப்பிச்சு விடுறாரு அந்த புறத்துக்கு. அவரும் வரார். பிராமண சிரேஷ்டரை பார்த்த உடனே இவர் ராஜகுமாரி ஆயிட்டே, அந்த லக்ஷணத்தெல்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சுட்டா ஏதோ நல்ல செய்தின்னு. அதுக்கு முன்னாடியே பாஞ்ச ஜன்யத்தோட ஒலி வந்ததுனால அவளுக்கு நல்ல தீர்மானம் ஆயிடுத்து, கண்ணன் வந்துட்டான்னு. வந்த உடனே பிராமணரும் ஓடி வந்து சொல்றாரு, அம்மா கண்ணன் வந்துட்டான், கண்ணன் வந்துட்டான்னு. இதுக்கப்புறம் தான் அவ தேவி பூஜைக்கே தயாராகிறா. அதே சமயத்துல கண்ணன் ரகசியமா வரணும்னு வந்தான். ஆனா அவன் வந்தது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவாள்லாம் ஓடி வந்தாளாம். எதை பாக்குறதுக்கு ஓடி வந்தானாக்க, செங்கமல தளர்போலும் கண் கை கால் செங்கனிவாய் அக்கமலத்திரை போலும் திருமேனி அடிகளுக்கேனு அவனுடைய அந்த தாமரை தடாகமே உருவான அந்த திருமேனி, அவனுடைய அந்த தாமரை போல இருக்கக்கூடிய அந்த திருமுகத்தெல்லாம் பருகிறதுக்காக அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓடி வரா. நேற்றத்தினாலேயே அஞ்சலி செய்யறதுக்காக எல்லாரும் ஓடி வரா. வந்தவாலாம் கண்ணனை பார்த்தா. பார்த்துட்டு சொன்னாலாம், கண்ணா ஏதோ ஒரு குப்பனும் சுப்பனுமா ருக்மிணிய கல்யாணம் பண்ணுறது. ருக்மிணியேவ பாரியா பவித்தும் அர்ஹதி, உனக்கு ருக்மிணி தான் பாரியாவா இருக்கக்கூடிய அருகதை உண்டு. வைதர்பியாக பாணிம் கிருஹ்ணாத்து அச்சுதா, வைதர்பியான அந்த ருக்மிணியுடைய கையை நீதான்பா பிடிக்கணும்னு எல்லா ஊர் ஜனங்களும் பிரார்த்திச்சுட்டு இருக்கா. வெளியில எல்லாம் தடல்புடலா நடந்துட்டு இருக்கு. அவ வெளியில வரா. எப்படி இருக்கா ருக்மிணி தேவி பாக்குறதுக்குன்னா, யுவதியாக அவ்வளவு அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்க குண்டலங்களால, இடையில ரத்ன மேகலை, கொவ்வை பழம் போல உதடு, முல்லை மொட்டு போல பற்கள், அதுல ஒரு கமல அம்சமான நடை, இதெல்லாம் போட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல தாயாருக்கே உரிதான சுச்சி ஸ்மிதாம்னு அந்த நிர்மலமான புன்னகை, இது எல்லாத்தோடையும் அப்படி அப்படி ருக்மிணி தேவி வெளியில வரா. அவளை சுத்தி 1000 தாசிகள், வாத்தியமெல்லாம் முழங்கிறது. இதெல்லாம் நடந்தா கூட அவளுடைய மனசுல அவ்வளவு ஒரு மௌனம். அந்த மௌனத்துல முகுந்தா முகுந்தா அச்சுதா அச்சுதான்னு ஸ்மரணை பூரா எம்பெருமான நினைச்சுதான். அப்படி ஸ்மரணை பண்ணிட்டு வெளியில வரா, லஜ்ஜையோட தலை குடிஞ்சவளா அப்படி வெளியில வந்துட்டு கடைக்கண்ணால தேடுறது. ஏதோ எதை தேடுறதுனாக்க அச்சுதனை தான் தேடுறது. அப்படி தேடின் இருக்கவளுக்கு அந்த நொடி பொழுதுல அச்சுஜம் ததிருஷேன்னு கண்ணன் கண்ணில் பட்டான். பட்ட நிமிஷத்துல உடனே கண்ணனும் இந்த நொடிக்கு காத்துட்டு இருந்த போல எடுத்து போட்டுனா அள்ளி போட்டுனா கிளம்பிட்டான். இந்த ஒரு தருணத்துக்காகவே ஆண்டாளுடைய பாசுரம்
கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணாதிருந்த சிசுபாலம் தேசழிந்து அண்ணாதிருக்காவே ஆங்கவாளை கைப்பிடித்த பெண்ணாளும் பேரும் ஊர் பேரும் மரங்கமே.
கண்ணாலும் கொடுத்து வச்சிருந்தான் யாரு, சிசுபாலன். முந்தின நாள் இரவுல தோழி பொங்கல்ல தன்னுடைய எல்லா சொத்தையும் செலவழிச்சு ருக்மிணி நமக்குத்தான முடிவு பண்ணி கோடிச்சு வச்சிருந்தான் அந்த சிசுபாலன். இருக்கும் பொழுதே கண்ணிதன்னை கைப்பிடித்தான் இந்த எம்பெருமான். தின்னாழ்ந்திருந்தங்கிறதுக்கு பெரியவாச்சன் பிள்ளையோட அற்புதமான வியாக்கியானம். எம்பெருமானுடையதான இந்த ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைச்சு எப்படி அனாதிகாலமாக ஆத்மபகாரம் செஞ்சுட்டு இருக்கோமோ அதே போல இந்த சிசுபாலன் பிராட்டி யாருடைய சொத்து, எம்பெருமானுடைய சொத்து. அதை தன்னோடுதுன்னு நினைச்சது மட்டுமல்லாம மாப்பிள்ளையாக போறோம்னு நினைச்ச அந்த கர்வத்தினாலேயே தேஜஸ் அழிஞ்சு நின்றுட்டு இருந்தான். இப்படி அவன் தேஜஸ் அழிஞ்சு அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த நொடியிலேயே அவன் மட்டும் இல்ல, அவனுடைய சகாக்களான இந்த எதிரிகள் எல்லாரும் அப்படி அண்ணா அந்த பார்த்துட்டு இருக்கிற அந்த நொடியில அங்கவளை கைப்பிடித்தான் கண்ணன். அப்படி வந்து எடுத்துன்னு போயிட்டான் கண்ணன். சரி இதெல்லாம் சரி, அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துல பண்ண வேண்டிய அங்கங்கள்லாம் இருக்கே, மாப்பிள்ளை எழுப்பு, இதெல்லாம் ஏன் கண்ணன் பண்ணலன்னா, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம், சிசுபாலன் பூர்வாங்கங்களை எல்லாம் அவன் அனுஷ்டித்து வைக்க கண்ணன் முக்கியமான தருணமான அந்த பாணிகிரகணத்துக்கு வந்து எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு. இதே தான் ஆண்டாள் தனக்கு நம்பிக்கையா எடுத்துக்கிறா. சரி இந்த பெண் குலத்துக்கே ஒரு உதாரணமான அந்த ருக்மிணி பிராட்டிக்கு செஞ்சதுனால இந்த கண் என்னையும் வந்து அழிச்சுட்டு போயிடுவான்னு அவளுடைய நம்பிக்கை. அதே நம்பிக்கை தான் எல்லா ஜீவாத்மாக்களும். என்னன்னாக்க, ஆச்சாரியன் என்கின்ற அந்த தந்தை, ஆத்மா என்கின்ற இந்த பெண்ணை, எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்திரீ எம்பெருமான் ஒத்தந்தான் புருஷோத்தமன், அப்படி ஆத்மா என்கின்ற இந்த பெண்ணை நன்றாக பேணி வளர்த்து அந்த ஆச்சாரியன் பகவான் என்கின்ற மாப்பிள்ளைக்கு திருமந்திரம் என்கின்ற தாலியை கட்டி கன்னிகா பிரதானம் செய்து கொடுக்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். அந்த நம்பிக்கையோட ருக்மிணி இருந்தா அவனையும் வந்து காப்பாத்திட்டான் கண்ணன். காப்பாத்தினவன் உடனே அந்த கருட கொடியோடு இருக்கக்கூடிய அந்த தேர்ல எடுத்து போட்டுட்டான். நரி போல இருக்கிற அந்த ராஜ சமூகத்தை எல்லாத்தையும் வென்றுண்டு அப்படி யாதவ சிங்கமாக வெளியில வந்தான். இவ்வளவு நேரம் என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த எதிரிகளுக்கு எல்லாம். அப்படி அண்ணாந்து பாத்துட்டு இருக்கா பெருமாள் தாயார் சேர்த்திய பார்த்து மயக்கத்துல போய் நின்றுட்டு இருந்தவாளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாரிச்சுண்டா உடனே ருக்மிணி ஜராசந்தன் எல்லாம் துரத்த ஆரம்பிச்சா கண்ணனை. ஜராசந்தன் அப்ப சொல்றான் சிசுபாலன்ட்ட, முக்கியமான ஒரு உபதேசம் தரான் சிசுபாலனுக்கு. அப்பா சிசுபாலா, இங்க பாரு, அவமானம் பார்க்க கூடாது. கண்ணன் விஷயத்துல மட்டும் அவமானமே பார்க்க கூடாது. என்னை நினைச்சு பாதியா, 7 தடவை 23 சைன்யத்தோட கொண்டு போய் தோத்து போயிட்டு வந்திருக்கேன் போர்ல. அதனால இப்ப போனா போது அவமானம் பார்க்காம 100 தடவை போரிட்டுக்கோன்னு சொல்லி ஜராசந்தன் விட்டுட்டு போக ருக்மிதானே இந்த எல்லா திட்டத்தையும் போட்டான். கண்ணன் பின்னாடியே துரத்தினாவன். ருக்மிக்கும் கண்ணனுக்கும் பெரிய ஒரு சண்டை மூண்டது. அம்பைதான் கண்ணன், சாரங்கபாணியாச்சு அம்பைதான் கண்ணன். அதுக்கப்புறம் சூலம் கேடயம் கத்தின்னு பல ஆயுதங்களால ஒரு சண்டை நடக்கிறது, பெரிய சண்டை. அந்த ருக்மிய போய் கொல்ல போற அந்த தருணத்துல ருக்மிணி உடனே காலை பிடிச்சுட்டா கண்ணன். யோகேஸ்வர தேவதேவ மகாபுஜ ஜெகத்பதே மா பிராதரம் ஹந்தும் நார்ஹசிங்கிறா. கல்யாண நாள் இந்த நன்னாள்ல போய் ருக்மிய வந்து வதம் பண்ணிடாதேங்கோன்னு ருக்மிணி பிரார்த்திக்கிறா. உடனே கண்ணன் வந்து அதை ஏத்துண்டு இந்த அக்கிரமம் செஞ்சுட்டு இருக்கிறவனை துணியால கட்டி போட்டு ஒரு விருப்பமா பண்ணிட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டார். அடியேன் இவ்வளவு நேரமா சொல்ல முயற்சித்தத பெரியாழ்வார் ஒரே பாசுரத்துல முடிச்சார்.
உருப்பிணி நங்கை தன்னை மீட்பான் தொடர்ந்து ஓடி உருபனையோட்டி கொண்டேட்டு ஊரை திட்ட பன்மகளை பொறுப்பிடை கொன்றை நின்ற அழியும் கசும் கொண்டு விருபொடுபுன் வழங்கும் வீயன் மாலிருஞ்சோலையதே.
இந்த ருக்மிணி அதாவது குணப்பூர்த்திய சொல்லுவத போல நங்கைன்னு தொடங்குறார் பாசுரத்தை. அப்படி அவளை மீட்டெடுத்த இந்த கண்ணன் ருக்மிடத்த போர் செஞ்சு அவனை வென்று இனி இவனை கொல்லில் இவள் முகம் கருகுமேன்னு அப்படியே விட்டு விட்டு கிளம்பினாராம். இந்த ருக்மிணி பிராட்டிய சிக்கன கை கொண்ட அந்த பெருமிடுக்கனான கண்ணன் வாழ்கின்ற திருமாலருஞ்சோலைமலைன்னு பாசுரம். அப்படி கண்ணன் பத்திரமா ருக்மிணி பிராட்டிய காப்பாத்தினான். எல்லா சமயத்திலயும் பலராமரும் கூட இருக்கார். இதெல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் ஆகி ஆத்துக்கு வர போற நாட்டு பொண் முதல் நாளே இப்படி சண்டையெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்க போறாளேன்னு அந்த தருணத்துல அவளுக்கு மிகவும் உயர்ந்த ஆத்ம விஷயங்கள் எல்லாம் போதனம் பண்றாரு. அதெல்லாம் கேட்டு மனசு தெளிஞ்சுட்டு அப்படி சந்தோஷமா வரா ருக்மிணி துவாரகைக்கு. துவாரகாபுரம் ஆணிய விதிவத் உபயமேன்னு அப்படி துவாரகாபுரிக்கு வந்த உடனே கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் வேத சாஸ்திர விதிப்படி விவாகம் செய்து கொடுத்தார்கள். குரு, ஸ்ருஜ்ய, கைகேய, விதர்பம், யது, குந்தியன்னு இந்த எல்லா ராஜாக்களும் வர, எல்லா மக்களும் வர பெரிய உற்சவமா நடந்தது கல்யாணம். அதுக்கப்புறம் களிப்பு, ஆனந்தம், சந்தோஷம்னு கோலாகலமா இருந்தது துவாரகையே. ருக்மிணி சத்யபாமா சகிதம் கிருஷ்ணம் ஆசிரியேன்னு எம்பெருமானும் பிராட்டியும் அவருடைய நிர்ஹேத்துக கிருபையினால இன்றளவும் ஜெகத்தை ரட்சணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க துவாரகாபுரியில் இருந்தவாளுக்கு மட்டும் அந்த சந்தோஷம் இல்ல, நம் எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் அவர்களை ஒன்றாக பார்ப்பது. அவர்களுடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்துக் கொண்டு அடியேனுடைய எல்லா முயற்சிகளிலும் பாசுரங்களை தேவகானமாக கற்றுத்தரும் குரு ஸ்ரீ ரங்கா பத்மநாபன் சுவாமி அவர்கள், அடியேனுடைய சங்கீத குரு ஸ்ரீமதி மீனலோச்சனை அவர்கள், அடியேனுக்கு நேரம் காலம் பாராத சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் ஸ்ரீ சந்தானம் சுவாமி அவர்கள், சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாது வாய்ப்பளித்து ஊக்குவிக்கும் ஸ்ரீ வானமாமலை பத்மநாபன் சுவாமி அவர்கள் மற்றும் அவரது குழுவினர்கள், பெரியோர்கள் இவ்வனைவருக்கும் அடியேனுடைய கிருதஜ்ஞைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சியில் இருக்கும் பிழைகள் அனைத்தும் அடியேனையே சேரும், அதை பெரியோர்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.
துவாரகாயாம் ரமயா ருக்மிண்யோ பேயேதம் ஷியபதிம் கிருஷ்ணம் த்ருஷ்வா மகாமோதாபூ பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசோதாய மங்களம் மங்களம் மங்களம்.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே சரணம்.